الحمد لله الواحد القهار، والصلاة والسلام على سيدنا محمد المختار وعلى آله الأطهار وصحبه الأخيار آناء الليل وأطراف النهار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. அவன் ஆரம்பம் முடிவு இல்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் உயர்ந்த வழியை பின்பற்றி ஒழுகக்கூடிய சகல ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து அவனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்படியும், அவன் ஏவியவற்றை எடுத்தும் விளக்கியவற்றை தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களை சந்திக்கின்றான், பல்வேறு பருவங்களை சந்திக்கின்றான். அவன் தாயின் வயிற்றிலே கருவுற்றதிலிருந்து உலகத்திலே பிறந்து அவனுடைய வரையறுக்கப்பட்ட வாழ்நாட்களை அவன் கடத்திவிட்டு இறுதியாக மரணத்தை தழுவக்கூடிய கட்டம் வரைக்கும் அவன் பல்வேறு பராயங்களை சந்திக்கின்றான். சிசுவாக இருந்து குழந்தையாக மாறி, பின்னர் சிறுவன், அதற்கடுத்து கட்டிலம் பருவத்திலே மாறிவிட்டு, அதன் பிறகு இளைஞனாக, வாலிபனாக, அதனை அடுத்து வயோதிபனாக மாறி மரணத்தை சந்திக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனை பொறுத்த மட்டிலே ஏனைய படைப்புகளை போன்று அல்லாமல் அவன் கருவுற்றதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்குரிய இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நான் நினைப்பது போல நாம் பிறந்து குழந்தை பருவத்தை தாண்டி சிறுவராக இருந்து அதற்கு பிறகு வாலிப வயதை அடைந்துதான் நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய சட்டதிட்டங்கள் எமக்கு முழுமையாக வருகின்றன என்பது மட்டுமல்ல, அதற்கு அப்பால் நாம் சிசுவாக இருக்கக்கூடிய காலத்திலும் கூட நமக்கென்று சட்டங்கள் இல்லாவிட்டாலும் நமக்கு ஆற்றப்பட வேண்டிய, செய்யப்பட வேண்டிய, பிறரால் செய்யப்பட வேண்டிய சட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே கர்ப்பம் தரித்தது முதல் அவ்விருவரும் அந்த கருவுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ இஸ்லாம் சொன்ன போதனைகள் இருக்கின்றன. அந்த கரு உலகத்துக்கு வெளிவந்ததற்கு பிறகு குழந்தையாக இருக்கக்கூடிய காலத்திலே அந்த குழந்தைக்கென்று அவன் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் இல்லாத நேரத்திலும் அவனுக்கென்று அவனுடைய தாயும் தந்தையும் இன்னோரன்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைத்திருக்கிறான். சிறுவராக இருக்கக்கூடிய காலத்திலும் அப்படித்தான். அவன் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகுதான் அவனுக்குரிய சட்டதிட்டங்கள், அவன் ஆற்ற வேண்டிய சட்டங்கள், அவனுக்கென்று அவன் செய்து கொள்ள வேண்டிய வேலைகள், அவனுக்கென்று அவன் செய்து கொள்ள வேண்டிய, சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய நன்மைகள் எல்லாம் அவனுக்கு எழுதப்பட்டு வருகின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பருவ வயதை அடைந்து சுயமாக தன்னுடைய வேலைகளை அவன் செய்யக்கூடியவனாகவும், அவன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அவனே அவனளவில் பொறுப்புள்ளவனாகவும் அல்லாஹு தாலாவிடத்திலே பதில் சொல்லக்கூடியவனாகவும் மாறுவதற்கு முன் அவன் தாயின் கருவறையிலே வாழக்கூடிய காலத்திலும் கூட அவனுக்கென்று பிறரால் செய்யப்பட வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் எழுதப்பட்ட நிலையில் சொல்ல போனால் அவன் உலகத்திலே பிறப்பதற்கு முன் பிறந்து அவன் மரணமடைந்ததற்கு பிறகும் கூட பிறர் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகளையும் அல்லாஹு தாலா எழுதி ஒரு உன்னதமான படைப்பாக மனிதனை அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த மனிதன் உலகத்திலே பிறந்து எல்லா பருவங்களையும் தாண்டி அவன் விருத்தாப்பிய பருவம் வயோதிக பருவத்தை அடையும் போது அவனுக்கு விசேடமான சட்டங்கள் அல்லாஹுவால் எழுதப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலிலே வயதை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் பருவ வயதை அடைந்து இருக்கக்கூடிய நிலையிலும் சரிதான், அதற்கு பிறகு அவன் வாலிபனாக வயோதிபனாக ஆகக்கூடிய நேரத்திலும் சரிதான், தன்னை விட மூத்தவன் என்று ஒன்றை அல்லாஹு தஆலா உலகத்திலே எழுதி வைத்திருக்கிறான். 20 வயதிலுள்ள ஒரு இளைஞன், 21 வயது இளைஞனை தன்னை விட ஒரு வயதில் மூத்தவன் என்ற வகையிலே அவனை பார்ப்பதற்கு அல்லாஹுவால் கடமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். 30 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளந்தாரி 5 வருடங்கள் தன்னை விட மூத்த 35 வயதுடைய ஒரு இளந்தாரியை அல்லது வாலிபனை பார்த்து அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் விவகாரங்களை இவன் எவ்வாறு கையாள வேண்டும் என்று வயதுக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா இந்த ஏற்பாடுகளையும் ஒழுங்குகளையும் செய்து வைத்திருக்கிறான். இது வயோதிகம் அடைந்து முதுமை அடைந்த நிலையிலே அவனுக்கு செய்யப்பட வேண்டியவை என்று அல்லாஹு தஆலா அறிவி வைக்கவில்லை. மூத்தவர் அது வயது இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயதின் எல்லையை வரையறுக்கவில்லை. தன்னை விட ஒரு நாளிலும் அவன் மூத்தவனாக இருந்தால் அவனை கீழே உள்ளவர் கண்ணியப்படுத்த வேண்டும், கணம் பண்ண வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், அவர் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இது எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளடக்கித்தான் இப்படி சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வயுவக்தீர் கபீரனா, எம்மில் சிறியோர் மீது பரிவு காட்டாதவரும் எம்முடைய பெரியவரை கண்ணியப்படுத்தாதவரும் எம்மை சேர்ந்தவர் அல்ல என்று சொல்லி வைத்தார்கள். எம்முடைய பழக்க வழக்கங்களிலே இவரிடத்திலே எந்த விதமான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரிதான், எம்மில் சிறியவர்களுக்கு பரிவு காட்டாத, இரக்கம் காட்டாத, பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாத மனிதர்கள் எம்முடைய பழக்க வழக்கத்தை சுமந்த மனிதர்கள் அல்ல. பல்வேறு நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்ல பண்பாடுகள் ஒரு மனிதரிடத்தில் இருந்தும் சிறுவர்கள் மீது அன்பு காட்டாத, கருணை காட்டாத பழக்கம் அவரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. சிறுவர் மீது கண்ணியம், சிறுவர் மீது இரக்கம் காட்டும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்றால் அந்த மனிதன் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே ஒரு முக்கியமான பழக்கத்தை இல்லாமல் தனக்குள்ளே இருக்கின்றான். அதே போன்று நம்மிலே மூத்தவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய உயர்ந்த நல்ல பழக்கம் தம்மிலே இல்லாத நேரத்திலே நம்முடைய நல்ல பண்பாடுகளை பல அவள் சுமந்திருந்தும் ஒரு முக்கிய பண்பாட்டை அவன் சுமக்காமல் இருக்கின்றான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் மூத்தவர்களை கண்ணியப்படுத்துவதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்படி கண்ணியப்படுத்தும் தவறக்கூடியவன் அவன் நம்முடைய பழக்க வழக்கங்களில் ஒரு முக்கியமான பழக்க வழக்கத்தை இல்லாமல் தனக்குள்ளே இருக்கின்றான், நம்மை சேர்ந்தவனாக அவன் இல்லாமல் இருக்கின்றான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் கூட ஒரு மூத்தவனை கண்ணியப்படுத்துவதை எழுதி வைத்திருக்கிறான், கடமைப்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு இதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள் என்றால், ஒரு முஸ்லிம் அவன் நரைத்தவனாக இருக்கிறான், அவனுடைய முடி நரைத்திருக்கிறது, வயோதிபத்தி அடைந்திருக்கிறான், இந்த மனிதனை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதை சார்ந்தது என்று சொல்லி வைத்தார்கள். வயதின் அடிப்படையிலே கண்ணியப்படுத்துகின்றோம். அதே போன்று அவருடைய வாலிப பருவத்தை அவர் தாண்டி இப்பொழுது வயோதிப பருவத்திலே இருக்கிறார், அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இன்னமின் முஸ்லிமான ஒரு நரையுடைய மனிதரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதை சார்ந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஒரு நரைத்த மனிதரை, ஒரு வயதில் முதிர்ந்த மனிதரை வயோதிபரை கண்ணியப்படுத்துவதானது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதை சார்ந்தது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். பெரியவர்களே, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது எப்படி எமக்கு கடமையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது, பெரியவர்களை கனப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது எமக்கு ஒரு முக்கியமான பண்பாடு சார்ந்த கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு பல்வேறு ஹதீஸ்களிலே நாம் சந்தர்ப்பங்களை படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல சந்தர்ப்பங்களை நாம் ஹதீஸ்களிலே படிக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதியவர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் இடமளித்தது. ஒரு சாரார் நபி அவர்களிடத்திலே வந்து ஒரு பிரச்சினை சம்பந்தமாக பேசுவதற்கு அந்த நேரத்திலே வந்தவர்களிலே வயதில் மூத்தவர்கள் இருக்க சிறிய ஒருவர் பேச ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கம் படித்துக் கொடுத்தார்கள். கபிரில் குபர், உங்களிலே பெரியவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை உண்மை விட வயதில் மூத்தவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பேசும் போது பெரியவர்களை முற்படுத்துங்கள், பெரியவர்களை முற்படுத்துங்கள், வயதில் மூத்தவர்களை முதல் நிலைப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை படித்துக் கொடுத்தார்கள். ஒரு சபையிலே, ஒரு அவையிலே ஒரு பிரதிநிதித்துவத்தை கொண்டு போயிருக்கின்றோம் என்றால், ஒருவரிடத்திலே போய் நம்முடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு சென்றிருக்கின்றோம் என்றால், ஒருவரிடத்திலே போய் நம்முடைய விவகாரங்கள் பற்றி குறித்து பேசுவதற்கு சென்றிருக்கின்றோம் என்றால், அங்கே நம்மிலே வயதில் மூத்தவருக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். அவர் தானாக விரும்பி இன்னும் ஒருவரை நியமிக்கின்றார் என்றால், அவருடைய அனுமதியுடன், அவருடைய வழிகாட்டலுடன் வேறொருவர் பேசுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அதை அவர் அந்த இடத்திலே ஆரம்பித்து பேசி, இப்பொழுது நம்முடைய வந்திருக்கக்கூடிய விடயத்தை எம்மிலே இந்த நபர், இந்த சகோதரர் விளக்கப்படுத்துவார் என்று அவர் ஆரம்பித்து வைப்பது அங்கே ஒழுக்கமாகவும் அந்த சபைக்குரிய மரியாதையாகவும் கண்ணியமாகவும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒழுங்கைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். கபிரில் குபுர், உங்களில் மூத்தவருக்கு இடத்தை கொடுங்கள், உங்களில் மூத்தவரை முதன்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படி சஹாபிகள் எல்லா கட்டங்களிலும் இந்த அழுக்க பண்பாடுகளை கடைபிடித்ததை நாம் படித்தது போலவே, யார் யாரெல்லாம் இந்த அழுக்க பண்பாட்டை கடைபிடிக்க தவறுகின்றார்களோ, அந்த தவறிய பட்சத்திலெல்லாம் நபி அவர்கள் அந்த தவறை உணர்த்தி அவர்களுக்கு விளக்கப்படுத்தி, சிறியவர்கள் முந்திக் கொண்டு செல்லக்கூடாது, தலையிருக்க வாழாடக்கூடாது என்பதை எல்லாம் விளக்கப்படுத்தி, பெரியவர்களை முதன்மைப்படுத்துங்கள், முதியவர்களை முதன்மைப்படுத்துங்கள், அவர்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் உரிய இடத்திலே உரிய முறையிலே அவர்களுக்கு வழங்கிவிடுங்கள். அது அவர்களுக்குரிய உரிமையாகவும் இருக்கின்றது, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகவும் இருக்கின்றது என்பதை உணர்த்தி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. ஹிஜ்ரிய 8ஆம் ஆண்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து வந்து மக்காவை பிடித்திருக்கிறார்கள். மக்கா முழுமையாக நபி அவர்களுடையவும் முஸ்லிம்களுடையவும் பூரண கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. இந்த நேரத்திலே பலர் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதுவரையும் இஸ்லாத்தை தழுவாது மக்காவிலேயே குடிவாழ்ந்து கொண்டிருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவர்களையும், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தந்தையின் விருப்பத்தின் பேரில் நபி அவர்களிடத்திலே அழைத்து வருகிறார்கள். அந்த மனிதரை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, அவர் விருத்தாப்பிய பருவத்திலே இருந்தார், வயோதிகராக இருந்தார். நபி அவர்கள் பார்த்தவுடன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இதனைத்தான் கேட்டார்கள். அவருடைய வீட்டுக்கு போய் அவரை பார்த்திருப்பேனே, நான் அவரை வீட்டிலேயே நீங்கள் வைத்திருக்கலாமே என்று கேட்டார்கள். ஒரு வயோதிபர், இந்த இடத்திலே அவரை அவருடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறீர்களே, வீட்டிலேயே அவரை விட்டிருக்கலாமே, நானே போய் அவரை சந்தித்திருப்பேனே என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நம் எல்லாருக்குமாக ஒரு ஒழுக்கத்தை படித்து தந்தார்கள். அவர் அதுவரைக்கும் முஸ்லிம் அல்ல, என்னுடைய காலடியில் வந்து அவர் இஸ்லாத்தை தலைவர் வரைக்கும் ஒரு முஸ்லிம் அல்ல, இருந்தாலும் அவருடைய வயதுக்காக நபி அவர்கள் அதனை சொல்லி வைத்தார்கள். அவரை போய் நானே சந்தித்திருப்பேன், நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கலாம் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒழுக்கம் படித்துக் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் மூத்தவர்கள் எல்லோரையும் கண்ணியப்படுத்துவது பொதுவான ஒன்று, அதே நேரத்திலே வாரிப பருவத்தை தாண்டி வயோதிப பருவத்துக்கு வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களை இன்னும் இன்னும் மரியாதையோடு நடத்த வேண்டும், அன்போடு நடத்த வேண்டும், சிறுவர்கள் மீது பரிவு கருணை காட்டுவது போன்றே அவர்கள் மீதும் பரிவும் கருணையும் காட்ட வேண்டும். ஏனென்றால் வயோதிக பருவம் இருக்கின்றது, இரண்டாவது சிறுபராயம் என்று சொல்வார்கள், செகண்ட் சைல்ட்ஹுட், இரண்டாவது ஒரு சிறுபராயம். அந்த பராயத்திலே சிறுவரை போன்ற நடத்தைகள் அவர்களிடத்திலே வந்துவிடும். அவர் வாலிபனாக இருக்கக்கூடிய காலத்திலே இருந்த நிலை மாறி போகும். அவருடைய சொல்லிலே தளர்ச்சி ஏற்படும், செயலிலே தளர்ச்சி ஏற்படும், சிந்தனையிலே தளர்ச்சி ஏற்படும், அவருடைய நடையுடைய பாவனைகளில் வித்தியாசம் தென்படும். அவரிடத்திலே முன்னிருந்த அந்த உறுதி இருக்க மாட்டாது, அவரிடத்திலே முன்பிருந்த அந்த உறுதி இருக்க மாட்டாது, எல்லாவற்றிலும் தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அவர் அன்று வாலிபராக இருந்த காலத்திலே, அதற்கு முன் இரண்டாறு பருவத்திலே இருந்த காலத்திலே அவரிடத்திலே இருந்த அந்த உடம்பு மாறி போயிருக்கும். உடம்பில் கூட தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும், அவருடைய தோற்றத்தில் தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும், எல்லாமே மாறி போய்விடும். சகோதரர்களே, இப்பொழுது அவரது சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் இப்பொழுது அவரை சிறுபராயத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அவருடைய நடையிலே சிறு பிள்ளைத்தனம் தென்படும், அவருடைய பேச்சிலே சிறு பிள்ளைத்தனம் தென்படும், அவருடைய எல்லா பழக்க வழக்கங்களிலும் கொஞ்சமாகவோ அல்லது அதிகமாகவோ சிறு பிள்ளைத்தனம் நம்மால் பார்க்கவும் உணரவும் முடியுமாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு அன்பு தேவைப்படுகின்றது. சிறுவர்கள் மீது நாம் காட்ட வேண்டிய கருணையும் பரிவும் அவர்களுக்கு காட்ட வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அவர்களை அன்பாக ஆதரவாக அரவணைத்து அவர்களுடைய சொற்களை விளங்கி அவர்களுடைய கருத்துக்களை புரிந்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது ஒரு முக்கியமான கடமையாக அவர்களை விட வயதில் குறைந்தவர்களுக்கு வந்துவிடுகின்றது. இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை, நரைத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்று எமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, நமக்கெல்லாம் ஒரு நாளை அல்லாஹு தஆலா அருள் வைத்திருந்தால் நம்மிலே இரண்டாறு பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இரண்டாறுகளாக வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இறக்கி வைத்த எல்லா நோய்க்கும் அல்லாஹ் தஆலா மருந்து இறக்கி வைத்திருக்கிறான். சதா வ இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் உங்களுடைய நோய்களுக்கு சிகிச்சை செய்து கொள்ளுங்கள், மருந்து செய்து கொள்ளுங்கள். ஃபின் அல்லாஹ் லம் யதா தான் இல்லா வதஅலஹு தவான் ஃகைர தாஇன் வாஹிதின் அல் ஹரம். அல்லாஹ் உலகத்திலே எந்த ஒரு நோயை விட்டு வைத்தாலும் இறக்கி வைத்தாலும் அந்த நோய்க்கெல்லாம் அல்லாஹ் மருந்தை இறக்கி வைத்துத்தான் இருக்கிறான். நமக்கு தெரியாமல் இருக்கலாம், மருத்துவ உலக அதனை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் மருந்து எழுதி வைத்திருக்கிறான், அதற்குரிய பொருட்களையும் அல்லாஹு தஆலா தயாரித்துத்தான் வைத்திருக்கிறான். அது எனக்கு தெரியாமல் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி மருந்து இல்லை என்பது அர்த்தமல்ல. ஆனால் ஒரே ஒரு நோய், அதற்கு மருந்து இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் வயோதிகம், அதுதான் வயோதிகம். வயோதிகத்துக்கு யாரும் சிகிச்சை அளித்ததாக உலகத்திலே வரலாறு கிடையாது. வயோதிக பருவத்தை அடைந்தவர்கள் யாரும் மீண்டும் வாலிபத்தை அடைந்ததாக வரலாறு கிடையாது. அலாலைத ஷபாப யஊது யௌமா ஃஅக்பிரஹு பிமா ஃஅலல் மஸீப் என்று ஒரு கவிஞர் படிப்பது போன்று, எனக்கு வாலிபம் திரும்பி வரக்கூடாதா? நரை என்ன கதை, என்ன பாடுபடுத்தியது, அல்லது நரையின் கதையை நான் உங்களுக்கு சொல்லி வைப்பேனே என்று ஒருவர் சொல்லுவது போன்று, ஒரு கவிஞர் சொல்லுவது போன்று, அது ஒரு நாளும் நடக்காத விடயம். வாலிபம் என்பது வயோதிகத்தை அடைந்த பிறகு திரும்பி வராத ஒன்று. அதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நோய்க்கு அல்லாஹ் மருந்து எழுதி வைக்கவில்லை, அது இறுதி அந்த நோய் நோய்தான், அந்த பருவம் பருவம் தான். ஆனால் பிறர் அந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன முறையில் அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைத்திருக்கிறான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பெற்றோரோடு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியமும் அவசரமும் பற்றி பேசிய அல்லாஹ் மிக தெளிவாகவே ஒன்றை சொல்லி வைத்தான் என்று தொடரக்கூடிய நீண்ட வசனத்திலே, இம்மா யபுலுகன் இந்தக்கல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களுடைய பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயோதிபத்தி அடைந்து விட்டால், உங்களுடைய பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால், அவர்களுடைய மனம் நோகக்கூடிய வார்த்தையை சொல்ல வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தையை சொல்லுங்கள், இரக்கத்தின் நிமித்தம் அவர்களுக்கு பணிவனும் இரக்கையை தாழ்த்துங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். எப்படி அல்லாஹ் இந்த ஆயத்தில் ஆரம்பத்தை சொல்லுகிறான், உங்களுடைய பெற்றோரில் தாய் தந்தையில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிபத்தை அடைந்து விட்டால் இதனை எல்லாம் செய்ய வேண்டாம் என்கிறான், அவர்களை விரட்ட வேண்டாம் என்கிறான், அவர்களுடைய மனம் நோகும்படியான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்க வேண்டாம் என்கிறான். அப்படி என்றால் உங்களுடைய பெற்றோர் வாலிபர்களாக இருக்கும் போது, உங்களுடைய பெற்றோர் இளந்தாரிகளாக இருக்கும் போது இதனை எல்லாம் செய்ய முடியும் என்ற அர்த்தம் தானே சகோதரர்களே? உங்களுடைய பெற்றோரில் ஒருவரோ தாயோ அல்லது தந்தையோ அல்லது இருவருமோ வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது, இப்படி இப்படி நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்வதானது, இதன் மூலம் உங்களுடைய பெற்றோர் வாலிபர்களாக இளந்தார்களாக இருக்கும் காலத்திலே அவர்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் கையாள்வது, வீட்டிலிருந்து அவர்களை விரட்டுவது ஆகும் என்ற அர்த்தத்திலா சகோதரர்களே? அதுவல்ல, இங்கே எல்லா காலத்திலும் பெற்றோர் பெற்றோர்தான். அவர்களுடைய பருவங்கள் எப்படியும் இருக்கலாம், பராயங்கள் எப்படியும் இருக்கலாம், வாலிபராக இருக்கும் காலத்திலும் இதே சட்டங்கள் இருக்கவே செய்யும். ஆனால் அல்லாஹ் வயோதிபத்தை அடைந்து விட்டால் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்வதானது, உண்மையிலேயே வயோதிக பருவத்தில் தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே முறுகல்கள் அதிகமாக ஏற்படுவது, அவர்களுடைய நிலை மாறி இருக்கும். அவர் ஏற்கனவே நான் சொன்னது போன்று சிந்தனையில், பேச்சில், அவர்களுடைய எழுத்தில், நடவடிக்கையில், நடையுடைய பாவனையில் எல்லாவற்றிலும் மாறிப்போயிருக்கும். 50 வருடத்துக்கு முன்னுள்ள அவர்களுடைய உலக நடவடிக்கை இன்று நீங்கள் கண்டிருக்கக்கூடிய உலக மாற்றங்களோடு ஒத்து போகவே போகாது. சில வேளை அவர்கள் முற்று முழுமையாக அவர்களுடைய நாகரிகமான போக்கை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். இன்று வளர்ந்திருக்கக்கூடிய உலகத்தின் எந்த ஒரு வளர்ச்சிக்கும் ஏற்றாற்போல் அவர்கள் ஈடுகொடுக்க மாட்டார்கள். உங்களுடைய உடையை போன்று நவீன மோஸ்தர்களில் அவர்கள் அணிவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அன்றால் அணிந்த அதே பாட்டா கம்பெனியிலேயே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அன்று அவர்கள் படித்த அதே பத்திரிகையைத்தான் வீட்டுக்கு வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள். சகோதரர்களே, எல்லாவற்றிலும் அவர்களை மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு நாளும் நினைத்து பார்க்க முடியாது. நாம் தான் அவர்களுடைய நினைப்புக்கும் அவர்களுடைய எழுத்துக்கும் அவர்களுடைய பேச்சுக்கும் ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளே, எனவேத்தான் அல்லாஹுத்தால இதனை வலியுறுத்தி சொல்வதற்காக அப்படி சொன்னான், அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தை, அவர்களுடைய உள்ளம் புண்படாத பேச்சு, அவர்களை வீட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு, அவர்களுக்கு இன்னும் இன்னும் நீங்கள் பணிந்து நடக்க வேண்டிய கடமை என்பது, அவர்கள் வாலிபர்களாக இருக்கும் காலத்தில் என்பதை விட வயோதிபர்களாக இருக்கக்கூடிய காலத்திலே மிக மிக அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். மிக மிக தேவை என்பதை அல்லாஹு தஆலா அழுத்தம் திருத்தமாக சொல்லி வைத்தான். சகோதரர்களே, அந்த வயோதிப பருவம் இருக்கின்றது, அப்படியான ஒரு பருவம் தான். சில பல வேளைகளில் அவர்களுக்கு அடிக்கடி எரிச்சல்கள் ஏற்படும், அடிக்கடி கோபங்கள் ஏற்படும், அடிக்கடியே ஏற்படக்கூடிய கோபமும் அடிக்கடி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எரிச்சலும் நமது வீட்டு சூழலிலே நமக்கு சில வேளை சுதந்திரமான நடவடிக்கைக்கு அது தடையாக இருக்கவும் செய்யும். அல்லாஹ் இப்படியான நேரத்தில் தான் உங்கள் பெற்றோரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் உங்களுக்குள்ளே வைத்து. ஏனென்றால் இது பெற்றோர்களை பற்றி நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்ல சகோதரர்களே. மாற்றமாக இந்த வசனத்திலே அல்லாஹ் வயோதிப பருவத்துக்கு அப்படியான ஒரு நிலையை இருக்கின்றது, அதனை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, வயோதிபத்தி அல்லாஹ் எவ்வளவு மதிக்கின்றான் என்பதைத்தான் இந்த ஒரு ஆயத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. ஒரு பெரிய சஹாபி இருந்தார்கள், கைஸ் இப்னு ஆசின் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். அவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தார்கள். சொன்னார்கள், உங்களில் மூத்தவரை உங்களுக்கு தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களில் மூத்தவரை நீங்கள் உங்களுக்கு தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த மனிதர்கள் தம்முடைய பெரியவர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்களோ, தம்முடைய பெரியவரை மூத்தவரை தலைவராக ஆக்கிக் கொள்வாரோ அவர்கள் தம்முடைய தந்தைக்கு பிரதிநிதிகளாக வருகிறார்கள், தம்முடைய தந்தையின் அந்தஸ்தை அடைகிறார்கள், தம்முடைய தந்தையின் இடத்தை நிரப்புகிறார்கள். எவர் தம்முடைய மக்களின் வயதில் குறைந்தவரை தலைவராக ஆக்கிக் கொள்வார்களோ அதன் மூலம் அவர்களுடைய அந்தஸ்து அவர்களை ஒத்தவர்கள் மத்தியிலே குறைந்து போகும் என்று சொல்லி வைத்தார்கள். சகோதரர்களே, வயதில் மூத்தவர்கள் வயோதிபர்கள் எல்லோரையும் பற்றி நாம் கணம் பண்ண வேண்டும் என்று பேசுகின்றோமே, இதையெல்லாம் நாம் படிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நம்மிலே ஒரு வீட்டுக்குள்ளே 10 பேர் இருக்கின்றார்கள் என்றால் அந்த 10 பிள்ளைகளிலும் மூத்தவருக்கு ஒரு இடத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது, மூத்தவருக்கு ஒரு இடத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அந்த 9 பேரை விடவும் ஒரு நாளிலாவது ஒரு வயதிலாவது அவர் மூத்தவராக இருக்கிறார். அந்த மூத்தவருக்கு தந்தையின் அந்தஸ்தை தந்தைக்கு பிறகு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. காரணம் அவருடைய வயது, காரணம் அவருடைய மூப்பு. அன்புள்ளவர்களே, சகோதரர்களே, இந்த ஒழுக்கத்தை இஸ்லாம் நமக்கு படித்து தந்திருக்கிறது. அருமை சஹாபிகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதனை போதித்திருந்தார்கள். ஒரு சபையிலா, ஒரு இடத்திலா, எந்த ஒரு கட்டத்திலும் உண்மை உடன் மூத்தவர்கள் இருக்கின்றார்களா, வயோதிபர்கள் இருக்கின்றார்களா, பெரியவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களுக்கு அவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், ஒரு நாள் நபி அவர்களுடைய சபையிலே எல்லாரும் சஹாபிகள் பலர் இருக்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்தின் இலைகள் உதிர்வதில்லை. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் இலைகள் உதிர்வதில்லை. அந்த மரம் ஒரு முஸ்லிமை ஒத்திருக்கிறது, ஒரு முஸ்லிம் மனிதனுக்கு ஒத்தான மரம். அது என்ன மரம் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட வேளையிலே எந்த ஒருவரும் அதுக்கு பதில் சொல்லவில்லை. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபிகளின் வேண்டுகோளின் பேரில் பதில் சொன்னார்கள், அது பேரித்த மரம் என்று. பேரித்த மரத்தின் இலைகள் உதிர்வதில்லை, அது எனக்கு தெரிந்த விடயம். அதை ஏன் முஸ்லிம் என்று முஸ்லிமை போன்று இருக்கின்றது என்பதற்கு நபி அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன, எமக்கு அந்த நேரம் இடம் கொடுக்காது. இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த சபையிலே இருந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தம்முடைய வீட்டுக்கு வந்து தம்முடைய தந்தையிடம் சொன்னதுதான் இந்த இடத்துல எமக்கு முக்கியம். தந்தை அவர்களே, நபி அவர்கள் கேட்ட நேரத்திலே எனக்கு உள்ளத்திலே பட்டது, மனதிலே பட்டது, இது நபி அவர்கள் கேட்பது பேரித்த மரத்தை பற்றிதான். நான் சொல்லுவதற்கு மனம் வந்தது பேரித்த மரம் என்றுதான். ஆனால் அபூபக்கர், உமர் போன்ற நீங்கள் எல்லாம் பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள் இருக்கக்கூடிய சபையிலே நான் முந்திக்கொண்டு இந்த பதிலை சொல்லுவது அது நல்லதல்ல, ஒழுக்கத்தின் பாற்பட்டதல்ல என்று நான் விட்டு தவிர்ந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏ மகனே, அந்த இடத்திலே நீ சொல்லி இருந்தால் இந்த பதிலை, எனக்கு இதெல்லாம் கிடைப்பதை விட எனக்கு மிச்சம் விருப்பமாக இருந்திருக்குமே. ஒரு சபையிலே பெரிய இடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டு பெரியவர்கள் எல்லாம் மௌனித்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சிறியவன் பதில் சொல்கின்றான் என்றால் அந்த சிறியவனுக்கு மட்டுமல்ல, அந்த சிறியவனுக்கு அப்படியான மூளை வளர்ச்சிக்கும் அவனுடைய அறிவு வளர்ச்சிக்கும் உதவிய பெற்றோருக்கும் தானே அந்த கண்ணியம். அதனைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபக்கத்திலே பெரியவர்களை முதன்மைப்படுத்தி வாழ பழகுங்கள் என்று அவர்களுக்கு செயல்முறையில் கொடுத்த பயிற்சி அவர்களுடைய பிள்ளைகள் அதனை கடைசி வரைக்கும் பேணி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இதனைத்தான் இஸ்லாமிய பாரம்பரியத்திலே நாம் அன்று சஹாபிகள் தாபேகள் என்றெல்லாம் அவருடைய வரலாற்றை படிக்கும் போது நாம் படித்து வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அது தொடரப்பட வேண்டியிருக்கிறது. பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், முதியவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தையும் மரியாதையையும் உரிய இடத்திலே உரிய சபைகளிலே உரிய முறைப்படி, அது எங்கிருந்தாலும் சரிதான், எப்பொழுது இருந்தாலும் சரிதான், கொடுக்க வேண்டும். இது வயதில் சிறியவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய, எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய பண்பாடு சார்ந்த கடமை என்பதை நாம் மறந்து விடலாகாது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நமக்குள்ளே பெரியவர்கள் மூத்தவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய காலத்தில் அவர்கள் பெற்ற அனுபவங்கள், அவர்கள் படித்த விடயங்கள் இன்றி எமக்கு தேவைப்படாது என்று நாம் ஒதுக்கி விடுவதற்கு இல்லை. அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய அரவணைப்பையும் நாம் அவர்கள் நாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி பெற்றுக் கொண்டோமோ அதே போன்று நாம் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய காலத்திலே அவர்கள் சிறுபராயத்திலே வாலிப பருவத்திலே பெற்ற கல்வியையும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அறிவையும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தையும் நாம் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களுடைய விவேகம் நம்முடைய வேகத்தோடு மெச்சாகி போக வேண்டும். நம்முடைய இளம் பிராயத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேகமான இரத்தத்தோடு அந்த விவேகமான இரத்தமும் நம்மோடு கலக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சகோதரர்களே, வாலிபர்களின் வேகமும் வயோதிபர்களின் விவேகமும் இரண்டும் சேர்ந்துதான் சமூக எழுச்சிக்கு எப்பொழுதும் பங்களிப்பு செய்திருக்கின்றது என்பதை நாம் மறந்து விடலாகாது. நம்முடைய வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் எம்மை விட ஒரு நாளிலாவது ஒரு சுஜூதில் எம்மை விட மூத்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு வருடம் இருபது வருடம் என்னை விட மூத்த ஒருவர் இருக்கின்றார் என்றால், குறைந்தது பரமுத் தொழுகையிலாவது எம்மை விட அவர் அதிகமாக சுஜூத் செய்திருக்கிறார். அதனையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம், அதுக்கு அப்பால் நம்முடைய வயதில் அவர் மூத்தவர். வயது நம்மை அவரை கண்ணியப்படுத்துவதற்கு, நாம் அவரை உணர்ந்து நடந்து கொள்வதற்கு தூண்ட வேண்டும். சகோதரர்களே, அவர் எம்மை விட கருத்திலே குறைந்தவராக இருக்கலாம், அறிவிலே குறைந்தவராக இருக்கலாம், ஆற்றலிலே குறைந்தவராக இருக்கலாம், படிப்பிலே குறைந்தவராக இருக்கலாம். இவையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, என்னை விட வயதில் மூத்தவர், வயதில் மூத்தவர் என்ற வகையிலே இஸ்லாம் நான் அவனை கண்ணியப்படுத்துவதற்கு கடமைப்படுத்தியிருக்கிறது. இந்த உணர்வையும் பண்பாட்டையும் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, வயோதிகர்களை மதிப்போம், வயதில் மூத்தவர்களை மதிப்போம், இந்த பண்பாட்டை நமது சமூகத்திலே உருவாக்குவோம். நாம் அவர்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்வது, அவர்களுடன் முரண்பட்ட நேரத்திலும் கூட, இது என்னுடைய கருத்து, அவர் ஆயிரம் கருத்துக்கள் சொன்னாலும் அதனை நாம் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்க கூடாது. சில பல வேளைகளில் அந்த கருத்துக்களை நாம் எப்படித்தான் அவர்களுக்கு உணர்த்தினாலும் பிழை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய வயது அப்படியான வயது, அவர்களுடைய நிலை அப்படியான நிலை. இந்த நேரத்திலே ஆள் அன்பு சேனை என்று அவர்களிடத்திலே நின்று கொண்டு, அவர்கள் முன் நின்று கொண்டு, நான் கச்சை கட்டிக்கொண்டு, வரைந்து கட்டிக்கொண்டு, அவர்களுடைய கருத்தையும் அவர்களுடைய சிந்தனையையும் அவர்களுடைய போக்கையும் அவர்களுடைய பாங்கையும் மாற்றி நினைப்பது என்பது இருக்கின்றதே, இது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, முக்கியமாக கவனத்தில் கொள்ளுவோம், வீட்டில் உள்ள எம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள், பெற்றோரின் பெற்றோர்கள் இருப்பார்கள். இவர்களோடெல்லாம் நாம் அவருடைய வயதை கண்ணியப்படுத்தி, கௌரவப்படுத்தி, அனுபவத்தை மதித்து, அவர்களுடைய சிந்தனை போக்கையும் அவர்களுடைய வயதுக்குரியது என்று நாம் ஏற்றுக்கொண்டு, அதனையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் நடப்பதுதான் இஸ்லாம் எமக்கு சொல்லித்தந்த ஒரு உயர்ந்த பண்பாடும் பண்பாண்டு பண்பாடு சார்ந்த கடமையுமாக இருக்கிறது. எனவே இளைஞர்களே, வாலிபர்களே, எமக்கெல்லாம் மூத்தவர்களை பண்பாட்டோடு பார்த்து, கௌரவத்தோடு பழகி, அன்போடு அவர்களை அரவணைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு முன் வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவரை மதித்து வாழக்கூடிய பண்பை ஏற்படுத்தி வைப்பானாக, சிறியோர் பெரியவரை மதித்து வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக, இளைஞர்கள் வாலிபர்கள் வயோதிபர்களை மதித்து வாழ்க்கக்கூடியவராக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.